வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய வேதாகம போதனை. உயிர்த்தெழுதல் என்றால் மீண்டும் ஜீவன் பெறுதல். மூன்று நாள் மறைத்தவராயிருந்து இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளிவந்ததான உலக வரலாற்றிலேயே மகா ஆச்சரியமான நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய சீஷர்கள் அவரை கண்டபோது அவர் கண்களையே அவர்கள் நம்பவில்லை. அது ஒரு ஆவி என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இயேசு அவர்களிடம் கீழ்கண்டவாறு கூறினார். லூகா 24:39-43 வரைக்கும் பார்க்கவும். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டா இருக்கிறது போல ஒரு ஆவிக்கீராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடம் கேட்டார். அப்பொழுது பொறித்த மீன் கண்டையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். கடைசியில் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்களுக்கு உறுதியாயிற்று. தேவன் அவருக்கு நித்திய ஜீவனை அழித்து விட்டார். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என இயேசு சொல்வதை வெளிப்படுத்தல் 1:18 நாம் வாசிக்கலாம். இயேசு தம்மை பின்பற்றுவோரை உயிரோடு எழுப்புவார். இயேசு தம் சீஷர்களுக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார்கள் என்று சீஷர்களுக்கு போதித்தார். இப்பொழுதுதான் மேற்கோள் காட்டிய வசனத்தை மீண்டும் நாம் பார்க்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். ஒரு கதவிற்கான சாவி உன்னிடம் உள்ளதென்றால் உன்னால் அதை திறக்க முடியும் என்பதுதான் அதன் பொருள். கல்லறையின் சாவிகள் அதாவது திறவுகோல்கள் இயேசுவிடம் இருக்கிறன. அவருக்கு கல்லறைகளை திறந்து அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களை விடுவிக்கும் வல்லமை உண்டு என இதே கருத்தை தெளிவாக கூறலாம். இந்த வல்லமை தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 5:20-29 காண்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்தல் என்றால் ஜீவனுக்குள் கொண்டு வருதல். ஆண்களையும் பெண்களையும் மறுபடியும் ஜீவனுள்ளவர்களாக்கும்படி வல்லமை தேவன் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக உண்மையும் உத்தமமும் உள்ள மக்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான நம்பிக்கை என்னவென்று நாம் பார்ப்போம். காலம் காலமாய் தேவனுடைய மக்கள் தாங்கள் உயிரோடு எழுப்பப்படும் நாளை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாய் மரித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி பவுல் எபிரேயர் 11:13 தூரத்திலே அவைகளை அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை கண்டு நம்பி விசுவாசத்தோட மரித்தார்கள் என்கிறார். மேலும் எபிரேயர் 11:39-40 அவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த வசனங்களில் நாம் காண்கிறது என்னவென்றால் தேவனை உண்மையாய் தொழுந்து கொள்பவர்களுக்கு யாவருக்கும் நித்திய ஜீவன் ஒரே சமயத்தில் கொடுக்கப்படும் என்ற உண்மை. ஆதீக கிறிஸ்துக்களும் இந்த சமயத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் இறந்து போனால் நித்திரையடைந்தான் என்று அவரை குறித்து பேசினார்கள். தூங்கி முடிந்த பின் மக்கள் வீழ்த்தெழும்புவது போல சீஷனும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவான் என்று 1 Corinthians 15:6 இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பின் அவரை கண்ட 500 சீஷர்களில் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்திருக்கிறார்கள் என பவுல் கூறுகிறார். அடுத்ததாக உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும்? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின் ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் கடந்து போயின. விசுவாசத்தில் மரித்தவர்களை அவர் எப்பொழுது எழுப்ப போகிறார்? இந்த கேள்விக்கு பவுல் அப்போஸ்தலன் பதில் அளிக்கிறார். 1 Corinthians 15:22-23 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனாக கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்களால் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முழு பூமியையும் ஆளவும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அப்படி அவர் வரும்போது அவர் மரித்தோரை எழுப்புவார். அப்பொழுது உண்மையும் உத்தமமாய் இருந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும். அவர்கள் பூமியை இயேசுவோடு ஆளுகை செய்வார்கள். பூமியை இயேசு ஆள்வதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். இதை நாம் வெளிப்படுத்தல் 5:9-10 வாசிக்கிறோம். இந்த நாளில் அவர்கள் பாடப்போகும் பாட்டின் வார்த்தைகளை வாசிக்கிறோம். நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம். இயேசு வரும்போது சிலர் உயிரோடு இருப்பார்கள். இதை பற்றி நாம் பார்க்கலாம். இயேசு திரும்ப வரும்போது இன்னும் உயிரோடு இருப்பவர்கள் பற்றி என்ன? இயேசு வரும்போது பலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு மூலை முதற்கொண்டு மறுமூலை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என இயேசு பகர்ந்தார். Matthew 24:31. பவுல் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இதை பற்றி கூறுகிறார். 1 Thessalonians 4:14-17 நீங்கள் பார்க்கவும். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய உடனே கூட இருப்போம். 1 Corinthians 15:51-58 நீங்கள் வாசிக்கவும். இங்கே உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவன் அல்லது இங்கே அவர் கூறுகிறபடியே அழியாமை என்னும் மகத்தான ஈவை பெற்று கொள்ளுவார்கள் என அப்போஸ்தலன் கூறுகிறார். இந்த நாளுக்காக எதிர்பார்த்திருக்கிற நாம் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். நன்றி.